சாஸ்திரங்களை தவறான வழிகளில் பயன்படுத்தியுள்ளார். ஆகவே கூர்மை அவதாரம் என்பது ஆமையை போட்டு அதை தனது எதை தேடி செல்ல விரும்புகின்றது. ஆக பலமான ஓடு அமைத்து அதற்குள் எதிரிகளை கண்டால் தனது கைகால் சரசு இது அனைத்தும் உள்ளுக்கு இழுத்துக் கொள்கின்றது, எதுவுமே தெரியாது. ஒரு பாறை போன்றே உள்ளது. ஏனென்றால் நாம் அனைவரும் இதை நாம் கண்ணோட்டு பார்த்திருக்கின்றோம். ஆமை மற்றொன்றை கண்டவுடனே உள்ளே அந்த கை கால்களையும் உள்ளுக்கே இழுத்துக் கொள்ளும், சரசியும் உள்ளுக்கே இழுத்துக் கொள்ளும். ஒரு பாறை போன்ற அல்லது ஒரு கல்லை போன்ற இருக்கும், அதனுடைய வர்ணங்களும் அதே போன்றும். ஆகவே இதையெல்லாம் நாம் சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக ஆமையை போட்டார்கள். அதற்கு பேர் கூர்மை அவதாரம் என்று. இரண்டாம் கடவுளின் அவதாரம் கூர்மை அவதாரம். எதற்காக நாம் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி வளர்ந்த மற்ற உயிரினங்கள் எவ்வாறு தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதன் அதன் உடல்களை அதை பக்குவப்படுத்திக் கொள்ளுகின்றது ஒவ்வொரு சரீரத்திலும் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் அதை இவ்வாறு அமைத்து காட்டினார்கள். துவைதம், இதெல்லாம் துவைதம். அது எண்ணத்தால் எண்ணி அது கூர்மையாக பார்க்கப்படும் போது இதெல்லாம் அத்வைதம். ஏனென்றால் சூட்சம நிலையில் உள்ளதை நுகரப்படும் போது அந்த நுகர்ந்த அறிவால் தன்னை அறிந்து கொள்கின்றது. எதிரி என்ற நிலைகளையும் தனக்குள் அது அறிவிக்கப்படுகின்றது, அறிகின்றது, உணர்கின்றது, உணர்த்துகின்றது. அந்த உணர்வுப்படி அந்த உடல் இயங்குகின்றது. அதாவது இந்த ஆமை தன் சரசு வெளியே நீட்டி கூர்மையாக தன் எதையை நோக்கி அது செல்லுகின்றது. அங்கே பொறுப்பு உண்டு தாவர இனங்கள் இருந்தால் அது உணவாக எடுத்துக் கொள்கின்றது. ஆனால் ஒரு நரியோ தன் எதை தேடி அதுவும் வருகின்றது. கூர்மையாக தன் எண்ணங்களை பார்த்திருந்தது எங்கே எதை இருக்கிறது என்று. இவ்வாறு கூர்மையாக தன் எதை தேடி செல்லப்படும் போது இந்த ஆமையை கண்கொண்டு பார்க்கின்றது. அதை பார்க்கப்படும் போது இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த காவியத்தை இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார்கள். பார்த்த சாரதி. இப்போ ஆமை நரியை பார்த்தது அதனுடைய உணர்வுகளை நுகர்ந்து அறிந்து தன்னை விழுங்கிவிடும் என்று அஞ்சி அந்த அஞ்சிய உணர்வுகள் தான் நுகர்ந்தது. இதை சாரதியாக பார்த்த சாரதி இந்த உணர்வை இந்த உடலை உடலுக்குள் தலையை எழுத்துக் கொள்கின்றது கைகால் அங்கங்களை. நரியோ இதை பார்த்தபின் பார்த்த சாரதி இந்த ஆமையின் உணர்வில் நுகர்ந்த பின் தனக்கு உகந்தது உணவுக்கு உண்டானது என்ற நிலை நகர்ந்து வருகின்றது. தான் பார்த்த சாரதி இதுவும் பார்த்து கண்களால் பார்த்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இந்த உணர்வுகள் சாரதியாக அமைகின்றது. நரிக்கும் நரியுடைய கண்கள் இதை பார்த்தபின் தனக்கு எரை உகந்தது என்று பார்த்து அது நகர்ந்து வருகின்றதுதான் சாரதி என்று. இருப்பினும் இந்த ஆமை கூர்மையாக அந்த நரியை உற்று பார்க்கின்றது. அந்த உணர்வின் வலிமை இந்த ஆமையின் உடலுக்குள் அதிகமாக சேர்கின்றது. அதிகமாக சேர்ந்த பின் அந்த நரியின் எண்ணமே இதற்கு உருவாகின்றது. அதிகமாக அதனிடமிருந்து தப்பிக்கும் எண்ணங்களே வருகின்றது. இது சரசி ஆமை தன் உடலுக்குள் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஓட்டுக்குள் மறைந்து கொண்டாலும் போய்விட்டதா இல்லையா போய்விட்டதா இல்லையா என்று அந்த உணர்வை நுகர்ந்து அது தனக்குள் அந்த நரியின் உணர்வை உருவாக்கிக் கொள்ளுகின்றது. இப்ப நரியின் கடுமையான உணர்வு ஆமையின் உடலுக்குள் சென்றதும் ஆமையின் அணுக்கள் சாந்தமானது. இவை அனைத்தும் அந்த சாந்தமான உணர்வை அனைத்தையும் இந்த நரியின் உணர்வுகள் அது ஆட்கொண்டு அந்த நரியின் நினைவாகவே இதன் உடலுக்குள் உருவாகின்றது. இப்படி இந்த பரிணாம வளர்ச்சியில் சில நொடி அல்லது சில மணி நேரங்களுக்குள் அந்த நரியின் உணர்வுகள் ஆமை உடலுக்குள் அதிகரித்த பின் அந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா வெளிச்செல்ல முற்படுகின்றது. எப்படி? அந்த நரியின் நினைவாகவே வருகின்றது. இதைத்தான் இதை குருச்சேத்திர போர் என்று வர்ணித்தாலும் நரியின் உணர்வை ஆமை சுவாசிக்கப்படும் போது உயிரான ஆமையின் உயிரில் இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் ஆமையின் உயிரே குரு. அந்த சேத்திரத்தில் நரியின் உணர்வுகள் மோதிய பின் இந்த ஆமையின் உடலிலே ஆமையாக உருவான இந்த அணுக்கள் அனைத்தும் தன்னை பாதுகாக்கும் உணர்வுகளாக இந்த சரசை எடுத்துக் கொள்ளுகின்ற அந்த போர்முறை அதிலிருந்து தப்பிக்க அந்த பூச்சி போடு கண்டு போகணும். இவ்வாறு அந்த ஆமையின் உணர்வு அது கூர்மையாக பார்த்து அதனுடைய வலிமையை இதற்குள் சேர்த்துக் கொண்ட பின் இதே உயிர் நரியின் உணர்வை உடலுக்கு அந்த உயிருக்குள் மோதும் போது இந்த ஆமையின் உடல் உள்ள அணுக்களும் அதுகளுக்கும் போர்முறையாகின்றது. நரியின் உணர்வுகள் வலுவாக்கப்படும் போது ஆமையின் உணர்வுகள் தாழ்ந்த நிலையிலிருந்து பதட்டமாக்கி தனக்குள் தன்னை பாதுகாக்கும் உணர்வாக இது தன் சரசியை உள்ளுக்கு எழுத்து பாதுகாப்பான அறைகளுக்கு அது அமைத்து விடுகின்றது உடல்களில். இருந்தாலும் அந்த நரியின் உணர்வுகள் இந்த உடலுக்குள் அதிகரிக்க இதனை வலிமை கூடிய பின் இந்த வலிமைக்கு தான் அர்ஜுனன் என்று காரணப்பேரை வைக்கின்றார்கள். அர்ஜுனன் என்று காரணத்தர் வைத்து அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரதியாக செல்கிறார் என்று இந்த ஆமையின் உணர்வுகள் நரியின் உணர்வு வலிமையாக்கப்படும் போது அந்த வலிமையின் படை கொண்டு இந்த ஆமையின் உயிரான்மா வெளி செல்லும் போது எதை கூர்மையாக பார்த்ததோ அதன் உடலுக்குள் இந்த கண் பார்த்த இந்த உணர்வின் வலிமையான நிலைகள் அர்ஜுன் ஆகி வலிமையாகி நரியின் உடலுக்குள் அழைத்து சென்று அதனை உருவாக கருவாகி உருவருகின்றது ஆமை நரியாக. இதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இவ்வாறு காவியங்களை அமைத்தார் வியாசக பகவான். நாம் பரிணாம வளர்ச்சியில் எத்தனை நிலைகள் பற்றி நாம் வந்தோம் என்ற உண்மையை உணர்த்துவதற்காக இந்த கண்கள் எதை கூர்மையாக பார்க்கின்றதோ அதன் வலிமையாக இருந்தால் அதன் வழியை தனக்குள் சேர்த்து அதன் வழியை நாம் இந்த உடலுக்கு செல்லும் போது எதை வலிமையாக எண்ணமோ அந்த உடலுக்குள் சென்று பரிணாம வளர்ச்சி அடைகின்றது என்ற நிலையை உண்மையை உணர்த்தினார்கள். அதாவது இன்று ஒரு நோயாளியை நீங்கள் நாம் போய் பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நோய் மிகவும் கடுமையான விஷத்தை கொண்டது. மனித உடலுள்ள உருவாக்கிய அந்த அணுக்களை அது பலவீனப்படுத்தி நோயாக உருவாக்குகின்றது. ஆனால் நந்தன் என்ற முறையில் அவரை உற்று கூர்மையாக பார்த்து உனக்கு இப்படி ஆகிவிட்டதா என்று ஏங்கி பெறும்போது அவருடைய வேதனையான உணர்வுகளால் நோர்ந்தத்தில் உயிரான குருச்சேத்திரத்தில் மோதுகின்றது. ஆனால் நந்தன் என்ற உணர்வு கொண்டு அவரை காக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நமது உடல் உள்ள அணுக்கள் அவர் பக்குவமாக உதவி செய்யும்படி செய்கின்றது. ஆனாலும் அவர் உடலில் வந்த வேதனையான உணர்வுகள் நமக்குள் அதிகமாக பரவுகின்றது. நம் உடலிலே பலவீனம் அடைகின்றது. அவ்வாறு பலவீனம் அடையப்படும் போது நாம் அவர் வேதனைத்தாளர் அழுதாலும் நாம் நன்கு நன்ற முறையில் அவர் வேதனைப்படுவதை பார்த்து நாமும் சோர்வடைந்து வேதனைப்படும் நிலை வருகின்றது. அந்த உணர்வை சுவாசித்த நாமும் ஆகவே இதை போன்று அந்த வேதனை கண்டு அவருக்கு வேண்டிய உதவி செய்தாலும் அவர் உடலில் விளைந்த வேதனை என்ற உணர்வு நம் உடலுக்குள் அதிகமாகிவிட்டால் அந்த மனிதன் உடலை விட்டு இந்த வேதனைத்தால் அது உயிரான்மை வெளிவரும் போதும் அந்த உடலில் விளைந்த அந்த விஷயமான அந்த வேதனை உருவாக்கும் உணர்வுகள் நம் உடலுக்குள் இருந்தால் யார் பரிவாக எண்ணினார்களோ அவர் உடலுக்குள் வந்துவிடுகின்றது. பரிணாம வளர்ச்சியில் எப்படி ஆமை நரியின் உடலுக்குள் புகுந்தது, சாந்தமான மான் புலியை பார்த்து அது கூர்மையா பார்த்து அதனுடைய வலிமையை எடுத்து தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் பார்த்த சாரதி என்ற நிலையில் அதன் அதன் வழியில் சென்றாலும் அந்த வலிமையான நரி அதாவது புலியின் உணர்வு மானின் உடலுக்குள் அதிகமாக்கப்படும் போது அதன் வலிமை கொண்டு உடலை விட்டு சென்ற மானின் உயிரான்மா புலியின் உடலுக்குள் சென்று அந்த உணர்வின் தன்மையை கருவாக்கி புலியாக மாறுகின்றது. பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த மனிதன் இதை போன்று பல சந்தர்ப்பங்களில் வேதனை என்ற உணர்வுகளை நுகர்ந்தனும் அந்த விஷத்தன்மையான உணர்வுகள் நம் அணுக்கள் நம் உடலை உருவாக்கி இந்த மனித உடலை நலிய செய்யும் இந்த நிலையில் எடுக்கப்படும் போது நண்பர்களாக இருக்கும் நாம் அவரை உற்று பார்த்து கூர்மையாக அதை பார்த்து உங்களுக்கு இப்படி ஆய்விட்டதா என்று எண்ணினால் போறோம். அவர் உடலில் உள்ள வேதனையான உணர்வுகள் நாமும் சுவாசிக்க நேருகின்றது. அவ்வாறு சுவாசித்தால் அவர் உடலில் விளைந்த நோயின் அந்த விஷத்தன்மை நமக்குள் பரவி விடுகின்றது. ஆனால் அவர் மடிந்து விட்டால் அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் நம் உடலில் அதிகமாக இருப்பதால் நாம் நம்ம உடலை எடுத்துக் கொள்ளுகின்றது. அவர் உடலில் வந்த நோய்கள் எதுவோ அதே போல நமக்குள் வேதனை உருவாக்கும் அணுக்கள் நமக்குள் பெருக தொடங்கி விடுகின்றோம். அப்படி பெருகிவிட்டால் எந்த உடல் வேதனையான அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்துவிட்டால் நமக்குள் இதுவே நோயை பரப்ப செய்துவிட்டு இந்த உடலை வீழ்த்திவிட்டு இந்த விஷத்தன்மையான அணுக்களை அதை வளர்த்து கொண்டு அதை வெளியே செல்லும் போது இந்த உடலில் எத்தகைய விஷங்கள் இருக்கின்றதோ இந்த விஷத்துக்கு தன்மை ஒப்ப ஆக இதே போல பரிணாம வளர்ச்சியில் வளரும் ஒவ்வொரு உடல்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷத்தன்மை உண்டு. அந்த விஷத்தன்மை அளவுகோல் எதுவோ அந்த விஷம் கொண்ட உடல்கள் புகுந்து பரிணாம வளர்ச்சி தேய்மறையாக மாறிவிடுகின்றது. மனிதனுடைய எண்ணம் வருவதில்லை. ஆனால் இந்த மனிதனோ மதியப்போம் போது யார் மீதாவது பற்றோ எனக்கு இவரால் தான் எனக்கு துன்பம் ஏற்பட்டு என்று இந்த எண்ணத்தை வருவாகிட்டால் அவர் உடலுக்குள் போகுது. இப்படித்தான் ஒரு மனிதன் இன்னொரு உடலுக்குள் புகழ்ந்தான் இந்த உடலில் உள்ள நோய் அந்த உடலில் உருவாக்கப்பட்டு அந்த உடலை வீழ்த்ததான் செய்யுமே தவிர வளர்க்காது. இப்படி இந்த உடலில் பல நோய்கள் வந்தாலும் ஒரு பித்து பிடித்தே போனால் அந்த உடலுக்குள் சென்ற பேர் அதை பித்து பிடித்தே போதை உருவாக்கும். இந்த உடல் இருக்கப்படும் ஒரு நெருப்பு வைத்து இறந்துவிட்டால் அதே இனத்தை யாராவது கூர்மையாக எண்ணினால் அந்த உணர்வின் தன்மை அந்த உடலை அதிகமாக பாய்ந்து விட்டால் இந்த நெருப்பு குளித்து இந்த இறந்த பெண் இந்த உடலை விட்டு சென்ற ஆத்மா யார் மேல் அந்த யார் அதிகமாக கற்றுக்கொண்டாலும் அவர் உடலுக்குள்ளே சென்று இதே போல உடல் எரிகிறதே எரிகிறதே என்றும் இதே போல அதை நெருப்பு வைத்து கொழித்துக் கொள்ளும் உணர்வுகளை எங்களுக்கு தோன்றும். இது மனிதன் பரிணாம வளர்ச்சி கொண்ட பெண் இப்படி. இதே போல ஒரு மனிதன் இருதயம் சீராக இயங்காதபடி ஆற்றத்தா சென்ற நிலையை இறந்தாலும் அவன் கடைசி நிமிஷத்தில் யார் மீது எண்ணங்கள் கொண்டு இந்த உடலை விட்டு செல்லுகின்ற குழந்தை மேல ஆரம்பத்திலிருந்து நன்றி மேலோ அல்லது கணக்கில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட தெரியுமே அவர் எங்கு ஒப்படைக்காமல் போய்கின்றாரோ நான் மரணம் அடையும் நிலையில் இருக்கின்றதே என்று கடைசி முடிவில் எண்ணினார். அந்த நண்பன் உடலுக்குள் அந்த உடலுக்குள் புகுந்த பெண் இதே ஆற்றத்தாகவே அதையும் அடிச்சு மனித உடலில் எது விளைந்ததோ அதே தான் அந்த உடலுக்குள் செயல்படுகின்றது. இதே போன்று மனிதனின் உடலில் தீமைகள் வருவதை அகற்றும் நினைவினால்தான் இன்று சூரத் சம்பாரம் என்று இந்த கந்தர் சக்தி என்றால் நாம் பல கோடி சரீரங்களை பல நிலைகளை இணைத்து இன்று மனிதனாக பிறந்துள்ளோம். இன்று மனிதனாக பிறந்த சரகண பவா குகா கந்தா கடம்பா காத்தியேய நாம் பல கோடி சரீரங்களை சேர்த்து இந்த உடலில் கந்தா வருவதை அனைத்து அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் என்ற நிலை காத்தியேய என்று காரணத்தேரை சூட்டுகின்றார். இப்போ ஒரு மனிதன் உடலே நோய் என்று தெரிகின்றது. அந்த நோய் என்ற நிலையில் நாம் காக்க புறப்படுகின்றோம். ஆனால் அது நுழைந்த பின் அவர் உடல்ல நோய் நமக்குள் வந்து விடுகின்றது. இந்த நோய் வராதபடி தடுக்க வேண்டும். இந்த ஆறாவது அறிவார் கார்த்திகேயன் நாம் தெரிந்து கொள்கின்றோம் நோய் என்று. அவர் வேதனைப்படுகிறார் என்றும் தெரிந்து கொள்கின்றோம். வேதனைப்படும் உணர்வில் நாம் நகர்ந்து கொண்டால் நம் உயிருக்குள் அந்த உணர்வு உடையப்பட்டு அவர் வேதனைப்படுகிறார் என்று நம் உயிர் உணர்த்துகின்றது. உணர்த்தினாலும் அந்த வேதனை அணுக்கள் நம் உடலுக்குள் உருவாகின்றது. நாம் எதை பார்த்தாலும் ஓம் நமச்சிவாய, நாம் எண்ணும் அந்த வேதனை உணர்வு நாம் நவரப்படும் போது நம் உயிர் ஓய்கிறது ஜீவனுவாக மாற்றி இருவந்து நம் உடலாக மாற்றி விடுகின்றது. இது தெளிவாக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு நாம் பல கோடி சரீரங்களில் நாம் தன்னை காட்டும் வடிவு கொண்ட உணர்வுகளை சுவாசித்து பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து இன்று நாம் மனிதனாக வளர்ந்த பின் பிறர்க்கு துன்பங்களை நாம் கேட்டறிந்தால் அதை கண்டா அதை நமக்குள் சேற்றப்பின் கடம்பா நமக்குள் உருவாக்கி விடுகின்றது. நமது உயிர் காத்தியேயா அந்த நோயென்று நிலைகள் அதை தெரிந்து கொள்கின்றோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தீமையான உணர்வுகளை சஷ்டி தனக்குள் உள் புகாதபடி தடுக்க வேண்டும். இதுதான் கண்டா கடம்பா காத்தியேயா. நாம் எதனை சுவாசித்தாலும் இந்த உணர்வுகள் நமக்குள் உருவாக்கி விடுகின்றது நமது உயிர் காத்தியேயா. இதை நாம் உருவாக்கி விடுகின்றது. அந்த வேதனை நமக்கு உருவாக்கி விடுகின்றது என்ற நிலையில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இப்ப நாம் அவர் வேதனைப்படுவதை நாம் சுவாசித்த நம் உடலாய்ந்து ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். அவர் வேதனையால் படிக்கின்றார், வேதனைப்படுகின்றார், அவசைப்படுகின்றார் என்று நாம் திரும்ப சொல்லுகின்றோம். ஆகவே இதை வேதனைப்படுகிறார் என்ற நிலையை நாம் தெரிந்து கொள்வதை காத்தியேயா. இந்த கந்த சதுர்த்தி இன்று எந்த முருகன் ஆலயங்களிலும் இந்த கந்த சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. இன்று நாம் அதை வேடிக்கை பார்க்க செல்கின்றோம். எப்படி? இன்னைக்கு கந்தன் இன்றைக்கு அசுரனை கொல்ல பெறப்படுகின்றான் என்ற நிலைதான் நாம் தெரிகின்றதே தவிர நாம் கந்தன் முருகன் அந்த அசுரனை கொல்ல மறுப்படுகின்றான் என்ற நிலைதான் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் இதை வேடிக்கை பார்த்து முருகனுடைய காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்கின்றவை தவிர ஆனால் அந்த கந்த புராணத்தின் உண்மையின் நிலைகளை நாம் அறிவதில்லை. இதைத்தான் இன்று ராமலிங்க அடிகள் கந்த கோட்டத்திற்குள் அமர்ந்துள்ள கந்தவேலி என்று பாடல்களை பாடுகின்றார். பல கோடி சரீரங்களில் பல அணுக்களால் உருவாக்கப்பட்டு அதை அனைத்தும் எனக்கும் கூர்மையாக இருந்து எனக்கு தெளிவாக்கிக் கொண்டிருக்கும் இந்த உயிரை இத கந்த கோட்டத்திற்குள் அமர்ந்துள்ள இந்த உயிரை கந்தவேலி என்று அவர் பாடுகின்றார். அதே சமயத்தில் தீமைகள் எனக்குள் நாடாது நன்மைகள் செய்யும் பல உணர்வுகள் என்னிலே தோன்ற வேண்டும் என்ற நிலையை அவர் சொல்லி பாடுகின்றார். ஆகவே தீமையான உணர்வுகளை தனக்குள் நுகராது நல்ல உணர்வுகளை நாம் எவ்வாறு நுகர வேண்டும் என்று ராமலிங்கடிகள் தெளிவாக காட்டியுள்ளார். இப்போது நமது வாழ்க்கையில் இப்போது இன்றைய தினத்தில் கந்தன் சஷ்டி என்றால் நாம் இப்படி நாம் எத்தனையோ பேரை நாம் ரோட்ல வருகின்றோம். ஒருத்தன் வேதனைப்படுகின்றான் பரிகொண்ட மனம் நாம் காத்தியேயா அவன் வேதனைப்படுகிறான் என்று தெரிந்து கொள்ளுகின்றோம். அவன் உடலில் வந்து அந்த துளி அதை அந்த சிறு துளியாக நமக்குள் வந்து நகர்ந்து அந்த அணுக்களாக விடுகின்றதுதான் கந்தா. நாம் உயிருக்குள் இது பெற்ற பின் கடம்பா உருவாக்கி விடுகின்றது. ஆக உருவாந்த கடம்பா என்ற நிலையை நமக்கு உருவாக்கி அந்த வேதனை இயக்கமாக நமக்குள் தெரிவிக்கின்றது நான் காத்தியேயா என்று இவை தெளிவாக நமது காவியங்கள் தெளிவாக்குகின்றது. அப்ப இன்றைய சந்த சஷ்டி என்று நாம் எதை செய்ய வேண்டும்? இந்த நிலையை நினைப்படுத்தும் நாள் முருகன் அங்கிருந்து வருகிறான் என்று அசுரனை அழைக்கிறான். ஆக நாம் ஆறாவது அறிவு கொண்ட நாம் நமது வாழ்க்கையை எத்தனையோ தீமைகளை பார்க்கின்றோம். வேதனைப்படுவோரை நாம் பார்க்கின்றோம், அவசைப்படுவோரை பார்க்கின்றோம், கோபப்படுவோரை பார்க்கின்றோம், குதித்தெழுவோரை பார்க்கின்றோம். இவை அனைத்தும் நாம் நுகரப்படும் எல்லாம் குழியிருத்தான் கண்டா நாம் கடம்பா அந்த நமக்குள் இந்த ஆறாவது அறிவார் நாம் நுகர்ந்த உணர்வு உயிரிலே பட்டு அது உருவாக்கி விடுகின்றது. அந்த உருவான நிலையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம் காத்தியேயா. அவன் வேதனைப்படுகிறான் என்று தெரிந்தாலும் அந்த வேதனை நமக்குள் வராது. அது சஷ்டி, அதை நீக்கிட வேண்டும். நாம் இந்த கந்தத்தில் சேர்ந்து நாம் விரதம் இருந்து அந்த தீமைகளை அகற்றுவோம் என்றால் வராது. நமது வாழ்க்கையில் விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும், இத்தகைய தீமை நிலைகளை நாம் நுகர்ந்தால் அந்த நுகர்ந்த உணர்வை தனக்குள் வராதபடி அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர்தல் வேண்டும். ஆனால் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்தால் நமக்குள் இந்த தீமை நிலைகளை சங்காரம் செய்துவிடும். ஏனென்றால் இன்னைக்கு துருவ மகிழ்ச்சியும் அதன் உணர்வை தொடர்பு கொண்ட சந்தேச மண்டலங்களும் இன்று அவர்கள் மனிதன் வாழ்க்கையில் தீமைகளை வென்ற உணர்வுகள் நம் பூமியிலே உண்டு. ஆக சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து அலைகளாக நம் பூமியில் பறந்து உள்ளது. ஆகவே இதை போல இன்றைய நாள் நினைவினால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் தனது வாழ்க்கையில் பிறர்களும் தீமைகளை நுகர்ந்து விட்டால் அது நமக்குள் அறிய முடிகின்றது. ஆனால் அது சம்காரம் செய்தல் வேண்டும். அப்ப சம்காரம் எதை கொண்டு செய்ய வேண்டும், அது மகிழ்ச்சி உணர்வை நாம் நுகர்த வேண்டும். நம் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சி உணர்வை பரப்புதல் வேண்டும். நமக்குள் தீமைகள் விளையாது, அது சம்காரம் செய்தல வேண்டும். இன்று நினைப்படுத்தும் நாள் தானே தவிர இங்கிருந்து வேடிக்கை பார்த்து முருகன் அசுரனை இன்று கொல்ல போகின்றான் என்ற உடனே இங்கு ஒரு சமையல் வைத்து இருக்க வந்த பின் முருகனை தாக்கப் போகின்றான். அதன் முருகன் தன்னை அதை கொண்டு அம்மை எய்து அதை கொள்ளுகின்றான் என்று இந்த வேடிக்கையை தான் நாம் பார்க்கின்றமே தவிர இந்த ஆறாவது அறிவுண்ட நாம் எதனை தீமைகளை சங்காரம் செய்திட வேண்டும் என்று நினைப்படுத்தும் நான் இதற்காக நாம் விரதமிருந்து நாம் இது பண்ணினால் தீமைகளான நிலைகள் நமக்குள் வராது என்று எண்ணுகின்றோம். ஆனால் தீமைகள் வராது இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், தீமையான எண்ணங்களை இந்த ஏழு நாள் தனக்கு பகமை கொண்டவர்களோ தீமை செய்தவர்களையோ சீர் தீமை செய்து கொண்டு உள்ளவர்கள் நமக்குள் பரிவாக உள்ளது. இந்த ஏழு நாளும் நாம் யாருடன் எதிரியா இருந்தாலும் அவர்கள் எண்ணாதபடி அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் வளம் பெற வேண்டும், அவர்கள் ஞானி உணர்வுகள் பெற வேண்டும், அவர்கள் நல்ல ஒழுக்கங்கள் பெற வேண்டும், நல்நிலைகள் அடைய வேண்டும் என்று என் பார்வையாக நல்லவராக்க வேண்டும், என்னை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்று இந்த உணர்வனை இந்த பகமை உணர்வை நமக்கு வராதபடி சங்காரம் செய்ய வேண்டும். ஆக அன்றைய நாள் இதுதான் உண்மையான விரதம். தீமைகளை எண்ணாது அனைத்து குடும்பங்கள் தான் யாரெல்லாம் பார்த்தமோ அந்த குடும்பம் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்றும் இப்ப நாம் பொருட்கள் வாங்கல் இருக்கின்றோம், பிறர் கொடுக்கவில்லை என்றால் மோசம் செய்து விட்டா, எனக்கு இப்படி துரோகம் செய்து விட்டா என்று நாம் வேதனை செய்யும் போது அந்த வேதனையின் உணர்வு நமக்குள் வரும்போது ஒரு பாதிரியை விஷயத்தை போட்டு விட்டார், அதனை பாதாமியை கலந்திருந்தாலும் பாதாமிக்கு சக்தி இல்லாம போய்விடுகின்றது. ஆனால் அதே சமயம் நாம் பருகி அந்த உணர்வுகள் நமக்குள் நம்மை மயங்க செய்விடுகின்றது, சிந்தனை இல்லாத செயல்களை செய்து விடுகின்றது. ஆனால் இதே போல நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கின்றோம், அதை கொடுத்து சொன்ன நேரத்தில் வரவில்லை என்றால் நாம் வேதனைப்படுகின்றோம். சாதாரண மனிதனாக இருக்கும்போது நான் இன்னைக்கு உதவி செய்தேன், எனக்கு காலத்தில் கொடுக்கவில்லை, என்னை ஏமாற்றுகிறான் என்று வேதனை ஒரு வரம் படுகின்றோம். அந்த வேதனையின் விஷயத்தை நாம் உணவு உட்கொண்டால் அந்த உணர்வுகள் நாம் நல்ல குணங்களை அதை ஆட்கொண்டு நமக்குள் அது நோயாக விளைய தொடங்கி விடுகின்றது. ஆகவே இத்தகைய நிலையை நாம் வாழ்க்கையில் ஒருவர் கொடுத்து நாம் வியாபாரம் பெருகவும் கடன் கொடுத்து வரவு செலவு செய்வதற்கு நாம் ஏற்பட்டாலும் அது சீராக வரவில்லை என்றால் வேதனைப்படுகின்றோம். அந்த வேதனையான உணர்வு நாம் சுவாசித்து விட்டால் இது விஷம், அந்த விஷமான வேதனையை நமக்கு கலந்து விட்டால் நாம் அந்த குறித்து வாங்கவில்லை, நாம் எண்ணி வேதனைப்பட்டதோடு மட்டும் இல்லை, அப்படி என்னை இப்படி மோசம் செய்து விட்டான், எனக்கு அவன் ஏமாற்றி வைத்தான், அவனை நம்பி நான் கடன் கொடுத்தேன், அந்த குறிப்பான் என்று இருந்தேன், நான் வாங்குவதற்கு கொடுக்க முடியாது போய்விட்டது என்று இந்த வேதனையை அதிகமாக வளர்த்து வருகின்றது. ஆக இப்படி சிறுகை சிறுகை சேர்த்தும் இந்த உணர்வுகள் அனைத்தும் நமக்கு அசுரனாக அசுர சக்தியாக மாறுகின்றது. இந்த அசுர சக்திகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு ஏழாவது அறிவாக இருந்து உருவ பெற்ற அந்த துருவ மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் நுகர்ந்து தன் உடலுக்குள் செலுத்தி இந்த உணர்வை தன்மை கொண்டு அந்த யார் நம்மளுக்கு கொடுக்க வேண்டுமோ அவருக்கும் அந்த வியாபாரம் ஆக வேண்டும், நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். நம்மளை நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு நாம் பார்ப்பதெல்லாம் அவர் நாம் நினைக்கும் போதெல்லாம் அவர் உயர்ந்த நிலையை பெற வேண்டும், அவர் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் செலுத்திவிட்டால் நமக்கு அந்த பகமை கொண்ட உணர்வுகளோ வேதனையான உணர்வுகளோ நமக்குள் ஒரு அவருடைய அது சமகாரம் செய்கின்றோம். அதே சமயத்தில் நம் எண்ணங்கள் இந்த ஆறாவது அறிவு கொண்டு அவருக்கு வியாபாரம் பெருக வேண்டும் என்று நாம் சொல்லிவிட்டால் அவர்கள் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல நாம் இங்கிருந்து செல்லும் போது அவருக்கு வியாபாரம் பெருக வேண்டும் என்று சொல்லி பலமுறை சொல்லிவிட்டால் நாம் இங்கிருந்து செல்லும் போதெல்லாம் செல்வதற்கும் அந்த வியாபாரமும் பெரிய இருக்கும், நாம் செல்லும் நேரமும் காசு தடியா இருக்கும், நாம் வாங்கலாம். இது உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் புகாதபடி அது சமகாரம் செய்தல் வேண்டும் என்று நினைப்படுத்தும் நாள் தான் இந்த சந்திரசதி. இதற்கு முன் தீபாவளி என்ற நாள் வந்தபின் ஏழாவது நாள் இதை கொண்டாடுகின்றார். ஆக நாம் அசுர சக்திகள் நமக்குள் வராதபடி உலகம் முழுவதற்கும் நாம் யார் யாரையெல்லாம் சந்தித்தோமோ அந்த குடும்பங்கள் நாம் தெளிந்திருக்க வேண்டும், மகிழ்ந்து வாழ வேண்டும், மகிழ்ச்சி பெறும் நிலையில் பெற வேண்டும், அவங்க குடும்பங்கள் அவங்க தொழில்கள் வியாபாரம் பெருகி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை எவ்வளவு ஆகி தீபாவளி அன்று இதை போல இணைந்தார் என்றால் அவர்கள் உடல்களை எத்தனை பேரை சந்தித்தார்களோ பகமை உணர்களோ ஆக கொடுக்கல் வாங்கல வெறுப்போ கோபமோ ஆக நாம் பார்த்த ஒவ்வொரு நோயாளியின் உணர்வுகள் நமக்குள் பதிவாகியிருந்தாலும் அந்த இடத்தில் நாம் தீபாவளி அன்று காலையில் எதை காலையில் என்ன செய்யறோம், எண்ணெய் தேய்ச்சி 4 மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி முடிக்க விடுவார்கள். விடுவதற்கு முன் அசுரனை இறந்த நாள் என்ற நிலையில் நாம் நினைவு கொண்டாடுகின்றோம். இதை எதற்காக நினைவு கொண்டாடுகிறோம் என்று நாம் தெரிவதில்லை. காலையில் இந்த துருவ நட்சத்திரம் உருவாக்கி வெளிவருகின்றது. ஆக துருவ நட்சத்திரமானது யார், மனிதனும் வாழ்க்கையில் துருவ மகரிஷி தீவைகளை வென்று தான் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் மந்திர போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவனையும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து மனைவி தான் பெற்ற உயர்ந்த சக்தியை தான் கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் கணவன் தான் பெற்ற சக்தி அனைத்தும் தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் இப்படி இரு உணர்வு ஒன்றாகி உணவின் தன்மை உடலை விளை வைக்கின்றான். அப்படி விளை வைத்த உணர்வுகள் தான் இந்த இரு உணர்வு ஒன்றாகி இந்த தீவிர அகற்ற சக்தி ஒன்றாக இணைந்து கொண்டிடமிருந்து சாத்தை தன் கணவனை நீச்சினார் என்று ரெண்டு கணவனும் மனைவியும் இந்த வாழ்க்கையில் ஒன்றி நடந்து கொண்ட பின் இந்த உணவின் தன்மை ஒன்றாக இணைந்து இந்த உடலை விட்டு சென்ற பின் என்று துருவ நட்சத்திரமாக இயங்கி கொண்டுள்ளார்கள். நான் துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரமானான் என்றது.